அப்படின்னு முதல் வாக்கியத்தினாலேயே வள்ளியில சொல்ல வேண்டியதான அம்சம் முழுக்க சொன்னதான ஸ்ருதியானது பிரம்மபதத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்ற லட்சணத்தை சொல்லி அப்படிப்பட்டதான லட்சண லட்சிதமான ஒரு பிரம்மத்தை இதயத்தில் யார் அறிகிறாரோ அவ ஒரே சமயத்தில் எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இந்த ஆசைகளுக்கெல்லாம் உத்தவமாக இருக்கக்கூடியதான அந்த பிரம்மஸ்வரூபத்தையே இவன் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதை சொல்லி பிறகு அந்த பிரம்மாபின்னமான ஆத்மாவிலிருந்துதான் பஞ்சபூதங்கள் நாம் உண்டாயிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பூதங்களுடைய குணங்களை எல்லாம் சொன்ன பிறகு கடைசி பூதமா இருக்கக்கூடியதான பிருதிவி பூமி நடத்திலிருந்து ஓஷதிகள் மரங்கொடிகள் எல்லாமும் உண்டாகிறதுன்னு சொல்லி அவைகள்னால அவைகள் உட்கொள்வதனால இந்த சரீரத்துக்குள்ள ரத்தமாம்ச மசாமஜா அஸ்தி ஸ்நாயு அப்படின்னு சொல்லக்கூடியதான தாத்துக்களும் சரமதாத்துமான வீரியமும் அதனால மறுபடியும் அங்கோம்னா அப்படின்னு ஒவ்வொரு அப்பாவுடைய சரீரத்திலிருந்தும் அதனுடைய ரசமாக இருக்கக்கூடியதான அந்த பிள்ளையினுடைய ஒரு சரீரமும் ஏற்படுகிறது. அப்படின்னு எல்லா சரீரங்களும் அன்ன ரசத்தினுடைய காரியம்தான், அப்பா உட்கொண்டதான அன்ன ரசத்தினுடைய காரியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பட்சிக்கு எப்படி ரெண்டு ரெக்கையும் தலையும் நடுபாகமும் புச்சபாகமும் இருக்குமோ அதே போல இந்த மனிதனுக்கும் இவனுடைய தலையைத்தான் பட்சியினுடைய தலை, இவனுடைய ரெண்டு கையும் ரெண்டு ரெக்க மாதிரி கண்டாக கடைபரியந்தம் கழுத்திலிருந்து நாபிபரியந்தம் இருக்கக்கூடியதான பாகத்துக்கு நடு சரியமாகும், நாபிக்கு கீழே இருக்கக்கூடியதான பாகங்கள் முழுக்க அது புச்சமாகவும் சொல்லி இதுவரைக்கும் நான் என்ன அம்சத்தை சொன்னேனோ அதை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான மந்திரம் ஒண்ணு இருக்க பாருங்கோன்னு பிராமணன் நமக்கு சொல்றது. ஆகையால் அந்த மந்திரத்தை மேல சொல்ல போற ஒவ்வொரு பாகத்துக்கும் சொல்லிட்டு அதற்கு மந்திரமும் சொல்றது இந்த உபநிஷத்தானது. அப்பொழுது இப்பொழுது முதல்ல அந்த அன்னரசமயமான ஒரு கோஷத்தை நாம் பார்க்கணும். சாதாரணமாக அன்னமய கோஷம் என்றுத்தான் விவகாரம் லோகத்தில், உபநிஷத்தோ அதுக்கு அன்னரசமய கோஷம்னு சொல்லியிருக்கு. இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, மற்றதெல்லாம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் கிரோம், இங்க மட்டும் உபநிஷத்தில் அன்ன ரசமய கோஷம்னு இருக்கு, எல்லோரும் அன்னமய கோஷம்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது பின்னால பார்ப்போம். இப்பொழுது இத்தனை ஜந்துக்கள் எல்லா பிராணிகளும் அன்ன ரசமயமாக இருக்கும் காலத்தில் பசுபக்ஷாதிகள் கவிதா குதிரா பட்சி எல்லாமே அன்னத்தினுடைய ரசத்தினால ஏற்பட்டு இருக்கும் பொழுது மனித சரீரத்தை மட்டும் பிரித்து இதுதான் அன்னரசமயம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? 84 லட்சம் ஜீவராஜர்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அன்னத்தை சாப்பிட்டு அதனுடைய ரசத்தினாலத்தான் உண்டாச்சு. அப்போது மனுஷன் மட்டும் தனியாக பிரிச்சு இது அன்னரசமயம்னு சொல்வானே, ஏன் அப்படி சொல்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு காலத்தில் அது விசேஷமாக இங்கு சொல்றார். மனுஷன் தான் பிரதானம், யக்ஷ கந்தர்வ கிண்ணர கிம்புருஷ தேவ தானவ இத்தனை பிராணிகள் இருந்த போதிலும் அத்தனை சரீரங்களை விட மனுஷ சரீரம் தான் வசத்தின்னு உபநிஷத்து. ஏனப்பா அந்த மனுஷ சரீரம் தான் வசத்தின்னு சொன்னா இவாளுக்குத்தான் தர்மாவில் அதிகாரம், இவாளுக்குத்தான் உபாசனையில் அதிகாரம், இவாளுக்குத்தான் ஞானத்தில் அதிகாரம், மற்றவர்கள்லாம் அதை பண்ணி பிரயோஜனம் இல்லைங்கிறது ஸ்ருதி. ஆகியோர் தான் மனுஷ சரீரம் மிக சிறந்தது. இது எனக்கு தெரியும், எல்லா கிரந்தங்களிலும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இங்க சொல்லக்கூடியதான வேதம் எங்க இருக்கு? வேதம் சொன்னாத்தானே நமக்கு தெரியும். ஏன்னா லோகத்துல தெரியாத பிரத்யட்ச அனுமானாதிகள்னால நமக்கு தெரியாத அந்த விஷயத்தை வேதம் சொன்னாத்தான் தெரியும். ஆகையால் அந்த வேதம் சொல்லணும், மனுஷ சரீரத்தில் மனுஷனுக்குத்தான் கர்மாவில் அதிகாரம் உண்டு, ஞானத்தில் அதிகாரம் உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை. ஆகையால் மனுஷ சரீரம் தான் மிக சிறந்தது அப்படின்னு வேதம் சொல்லணும். அதை சொல்லக்கூடியதான வேதத்தை இப்பொழுது ஆச்சாரியர் இப்ப சொல்ல போறார். அதை நம்ம பார்ப்போம். சர்வேஷாமபி அன்னரசவிகாரத்தை பிரம்மவம்சியத்துவேக்க அவிசிஷ்டே, எல்லோருக்கும் பிரம்மரச விகாரத்துவம், எல்லா பிராணிகளும் அவாதான உட்கொண்டதான அன்னரசத்தினால ஏற்பட்டதான தாத்து பரிணாமத்தினாலேயே அவாவாளுடைய சரீரம் வந்திருக்குமே. ஆனால் பிரம்மவம்சியத்துவேக்க அவிசிஷ்டே, எல்லோரும் பிரம்மவம்சியமாக பிரம்மத்திலிருந்து வந்திருக்கிறவா என்கிறது சித்தமாக இருக்குமேயானால் தஸ்மாத் புருஷ ஏவ திருஷ்யதே அந்நாத் புருஷா அப்படின்னு புருஷான்னு மட்டும்தான் சொல்லியிருக்க, மற்றவர்கள் ஏன் சொல்லல? அந்நாத் பிராணின்னு சொல்லலாமோ? இப்ப குதிரை எப்படி பிறக்கிறது? அந்த பெரிய குதிரை சாப்பிட்டதான அன்னமானது அதை சாப்பிட்டு அதை உட்கொண்டு அதனுடைய வீரியத்தினால்தானே அடுத்த குதிரை உண்டாயிருக்கு. கழுதையே வேற எதை எடுத்தாலும் அப்படித்தாரே நோக்கத்துல. அப்படி இருக்கும் பொழுது மனுஷனை மட்டும் பிரிச்சு ஏன் தனியாக சொல்றேன்? பிரம்மவம்சியத்தை அவிசிட்டு எல்லாமும் பிரம்மத்திலிருந்து வந்திருக்கும்ங்கிறது சரியா இருக்குமையானால், ஒன்னா இருக்குமையானால் தஸ்மா புருஷையே திருஷ்டே, ஏன் புருஷன் மட்டும் எடுத்துக்கொண்டிருக்க? பிராதான்யா அண்ணா புருஷான்னு சொல்றதுக்கு காரணம் பிராதான்யம். சிம்புன பிராதான்யம் என்ன? புருஷன் இடத்துல மட்டும், மனிதன் இடத்துல மட்டும் விசேஷமாக வந்திருக்கு, மற்ற எந்த பிராணிகளுக்கும் இல்லாததாக மனித திருவியில மட்டும் வசதியா இருக்குங்கிறத என்ன பிராதான்யம்? சிம்புன பிராதான்யம் கர்ம ஞான அதிகார. மற்ற எந்த பிராணிகளுக்கும் கர்மாவில அதிகாரம் இல்லை. இந்திராதி தேவதைகளுக்கு கர்மாவில அதிகாரம் இல்லை, அக்னிக்கு கர்மாவில அதிகாரம் இல்லை. நாம் கர்மாவை பண்ணும்போது அக்னை ஏற்றாரா அக்னையை தன்னாவா அப்படிங்கிறோம். அதனால் நமக்கு ஏதோ ஒரு காரியம் வேணுமையானால் அதிர்வுகான போஜனம் பண்ணிட்டு அதனால் நமக்கு சகல விதமான உற்சாகங்களும் நம்ம அடையிறோம். அக்னி பகவானுக்கு வேணும்னு நினைச்சார்னு வச்சுங்களேன், அக்னி பகவானுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறார், அவர் அக்னியை பூஜை பண்ணுவாரு. அக்னிக்கு அவர் அக்னிஹோத்திரம் பண்ண முடியுமோ? அவர் அக்னிஹோத்திரம் பண்ணுமையானால் அக்னையே சுவாகம் எப்படி சொல்வார்? தனக்கே தான் சுவாகம் வர சொல்ல முடியாது. இந்திரா யஸ்வாஹா இந்திரா ஏகன்னவமா அப்படிங்கிறார். இந்திரனுக்கே ஒரு காரியம் ஆகணும்னு நினைச்சார் அவர். இந்திரா யஸ்வாஹான தனக்கே தானே எடுத்துக்கொள்ள முடியுமா? முடிய. அதே விதமாக வசிஷ்ட வாமதேவாதி ரிஷிகள் இருக்க, அவளுக்கு அப்ரி சூக்தங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் வேதங்களில். அவளே சொல்லணுமே என இதையே சொல்வாரு. அப்ப என்ன ஆயிடுது? தேவலோகத்தில் இருக்கிற தேவதைகளுக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்கும் கர்மாவில் அதிகாரம் இல்லை, அவர் வேற கர்மாவை பண்ண முடியாது அப்படின்னு தீர்மானம் ஆயிருக்கு. அப்ப எல்லா கர்மாவிலையும் அதிகாரம் மனிதனுக்குத்தான். மற்ற பிராணிகளுக்கு குதிரைகள் கழுதைகள் இவை எல்லாம் ஒண்ணுமே கர்மாவை பண்ண முடியாது, தெரியாது. அதுக்கு வேதஞானம் இல்லை. வேதஞானம் இல்லாததுனால அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, மற்றவர்கள்லாம் யக்ஷகிண்ணர கந்தர்வாள்லாம் சொல்லலாமே. அவளுக்கெல்லாம் உபநயனாதி சம்ஸ்காரம் இல்லை. உபநயனாதி சம்ஸ்காரம் இருந்தால்தான் கர்மாவோட அதிகாரம் பெறும். பிறந்ததுமே சில வேதத்து வேத ஜானம் வந்திருக்கு, ஜாத வேதத்து அப்படின்னு சொல்ற மாதிரி வேத ஜானம் ஜென்மாந்திர சம்ஸ்கார வசமாக வந்திருக்கலாம். இருந்த போதிலும் உபநயனாதி சம்ஸ்காரங்கள் இல்லாததுனால அவா கர்மாவை பண்ண முடியாது. கடைசியில் கர்மாவிலையோ ஞானத்திலேயோ யார் அதிகாரம்? மனிதனுக்கு மட்டும்தான் அதிகாரம். கிம் புன பிராதான்யம் கர்ம ஞான அதிகார, கர்மாவிலையும் ஞானத்திலையும் இவனுக்குத்தான் அதிகாரம். வைதிகமான கர்மா ஆத்மன் புருஷ ஏவகி சக்தத்வாத் அர்த்தித்வாச்ச கர்ம ஞானையோகோ அதிக்கிரியதே. இந்த மனிதனுக்குத்தான் கர்மாவிலையோ ஞானத்திலேயோ அதிகாரம். ஏன்? சக்தத்வாத் அர்த்தித்வாத், இவனுக்கு தான் சக்தி இருக்கு. என்ன சக்தி இருக்கு? குருமுக அதீத வேத ஞானம், குருமுகமாக தான் அத்தியம் பண்ணி வேதத்தை அறிதல். அர்த்தித்வாத் இதுவேடும் அது வேடும் என்று தெரிந்து கொண்டு அதற்காக பாடுபடக்கூடியதான ஒரு நிலை. மற்ற பிராணிகளுக்கெல்லாம் என்ன வேணும்னே அதுக்கு தெரியாது. நமக்கு சர்வம் வேணும், என்னென்ன வேணும் என்கிறது நமக்கு தெரியும். இப்ப என்ன வேணும்ங்கிறது நமக்கு தெரியும், நாளைக்கு என்ன வேணும் என்கிறது நமக்கு தெரியும். ஆகையால் தான் உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் இது வேணும் அது வேணும் மேலும் மேலும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கார் இவன். இப்படி என்னென்ன பாவியில தனக்கு உபயோகப்படுமோ அதையே மனசினால ஊகம் பண்ணி அதை அறிந்து கொள்வதற்குரியதான ஒரு சக்தியும் மனிதனுக்குத்தான் இருக்கே தவிர மற்ற விலங்குகளுக்கு இல்லை. ஆகையால் தான் இவன் வசதி. கர்ம ஜானையோ அதிக்கிரியதே புருஷவேமகி, புருஷன்தான் சக்தத்வாத் அதுக்கு வேண்டியதான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனாலையும், அர்த்தித்வாத் பாவியில வேண்டியதான பதார்த்தங்கள் என்னென்ன இருக்கு என்று அறிந்து கொண்டு அதை வேணும் என்று ஆசைப்படுவதும் இவனால் தான் முடியும். ஆகையால் இவனுக்கு தான் கர்ம ஜானையோ அதிக்கிரியதே. நாளைக்கு ஸ்வர்கலோகத்தில் என்னென்ன போகங்கள் இருக்குன்னு இவனுக்கு தான் முடியும். ஏன், இவன் தான் அத்தியனம் பண்ணியிருக்கான். ஸ்வர்கலோகத்தில் இத்தனை போகங்கள் இருக்கிறதுனால அது வேணும்னு ஆசை இவனுக்கு தான் வரும், பசுபட்சி அதிகளுக்கு வராது. ஆகையால் அவ அவளுக்கு தெரியாத போனால் அவர் எப்படி கர்மாவை பண்ணுவார். ஆகையால் கர்மாவை பண்ணக்கூடியதான உபரயநாதி சம்ஸ்கார சகித குருமுகாதீன வேத சிரவணமோ வேத ஜானமோ மேல என்னென்ன இருக்கு அதை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கூடியதான ஆசையோ அது மனிதனுக்குத்தான் வரும் என்கிறக்கிறால் மனிதனுக்குத்தான் கர்மாவளியும் ஞானத்திலையும் அதிகாரம். இதன் வேதம் சொல்வது புருஷேத்தேவ ஆவித்தராமாத்மா. புருஷேத்து ஏவ, புருஷனிடத்துலத்தான் ஆவித்தரம் ஆவித்தராமாத்மா. ஆவித்தரம்னு சொன்னா வித்தரம்னா இலேன் அர்த்தம். இலேன்னு ஏன் சொல்லிருக்கு, அது பெருசா இருக்கிறதுனால இலை. சில பேர் ஆற்றுல இலை போட ஒரு தான் இருக்கும், அந்த மாதிரி பிடிக்காது. இலைன்னா வித்தரமா இருக்கணும், வித்தரம்னா விஸ்தாரமாக இருக்கணும். அதனால தான் பழைய நாள்ல தட்டுல வச்சு சாப்பிடுறது கிடையாது, வாழைகளை தான் சாப்பிடுங்க, இல்லைன்னா தச்ச இலையிலையாவும் சாப்பிடும். ஏன்னா அதுதான் விஸ்தாரம் இருந்தா கையும் காலம் நல்லா பெசுந்து வசதியா இருக்கிறதுக்காக. நம்ம தேசத்துல ஜனங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காளோ வேற யாரும் கொடுக்கல. யாரும் முழுக்க அவனை பேப்பர் பிளேட்னு ஏதோ வச்சு அப்படி கடிச்சு சாப்பிடுறாங்க தவிர ஒழுங்கா இல்லை. இங்கதான் அந்த வாழைகளை இதுக்காகவே பகவான் சுத்தி பண்ணினார் போது ரொம்ப விஸ்தாரமா, அதுக்கே அதுக்கு விஸ்தாரம்னு பேர் இருக்கு அப்படின்னு பிரகடமாக ஸ்புடமாக இருக்கு. அப்படி அப்படி விசாலமாக இருக்கக்கூடிய மாதிரி இவனுக்குத்தான் இந்த மனசார்ந்து விசாலமா இருக்குன்னு. புருஷே தேவத ஆவித்தரம் ஆத்மா. ஆவித்தரம் அப்படின்னு சொன்னா அதிசயேன பிரகடம், மிக சிறந்தது, மிக விஸ்தாரமாக உள்ளது. சஹி பிரஜானேன சம்பன்னதமஹ, அவன்தான் பிரஜானேன சம்பன்னதமஹ. இவனுடைய அறிவோட பரிபூர்ணமாக இருக்கிறதுனால விஞ்ஞானம் பததி, நாளைக்கு என்ன ஆக போறது என்ன வேணும் என்ன தெரிஞ்சுக்கிறான் சொல்லுகிறான். விஞ்ஞானம் பசியதி, என்ன ஆறுதோ பார்க்கிறான். விஞ்ஞானம் ஸ்வஸ்தனம் வேதா, இங்க பார்க்கிறான்னு கண்ணால பார்க்கிறான் இல்ல, கண்ணால பார்க்கிறேன்னு சொன்னா கண்ணுக்கு முன்னால் இருக்கிற வர்த்தமான மால காலத்துல இருக்கிறதான் பார்க்க முடியும். பௌத்திகமா நாளைக்கு வரக்கூடியதான பொருளை இவன் கண்ணால பார்க்க முடியாது. ஆக பார்க்கிறேன்னு என்ன அர்த்தம், யோசனை பண்றேன் செய்கிறேன் அர்த்தம். ஒரு பெரிய விட்ட போறேள், இந்த காரை ஆகணும் எனக்கு, எனக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கிறேன், தாங்கள் தான் பண்ணி கொடுக்கணுங்கிறேள். அவர் என்ன சொல்றார், சரி வச்சுட்டு போ நான் பார்க்கறேன் அப்படிங்கிறேன். நான் பார்க்கறேன்னு செயலை பண்றது எப்படி, செயலை எப்படி பார்க்க முடியும். ஓஹோ பார்க்கிறேன்னு அர்த்தம், அதுக்கு உதவுகிறேன்னு அர்த்தம். எந்த காரியத்தையும் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் பார்க்கிறேன்னு அர்த்தம், பண்றேன்னு அர்த்தம். ஐயா நீங்க பார்க்கிறேன் விஞ்ஞானம் பசியதுன்னு அறிவை பார்க்க முடியாது, அறிவை அறிகிறேன், அதுக்கு வேண்டியதான விஷயங்களை பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே போல விஞ்ஞானம் பசியதி வேத ஸ்வஸ்தரம், ஸ்வஸ்தரம் நாளைக்கு என்ன நடக்கிறது என்கிறத இவன் பார்க்கிறானா. ஸ்வஸ்தனம்னா வாட் ஹேப்பன்ஸ் டுமாரோ, அத நாளைக்கு என்ன நடக்கிறது இவன் முன்கூட்டியே பார்க்கிறார். வேத ஸ்வஸ்தனம் வேத லோகா லோகோ, லோகம்னா போக்கியமான பதார்த்தம், இதுக்கு லோகம்னு பேர். அதுக்கு சாதனம் என்ன என்கிறது அலோகம்னு பேர். லோகம்னு சொன்னா நாம் அனுபவிக்க வேண்டியதான பதார்த்தத்துக்கு லோகம்னு பேர். அனுபவிக்க வேண்டியதான பதார்த்தத்துக்கு வேண்டியதான சாதகம் என்ன இருக்கோ அதுதான் அலோகம்னு பேர். இப்ப ஸ்வர்க்கம்ங்கிறது போக்யம், அதுக்கு லோகம்னு பேர், ஸ்வர்கலோக. ஸ்வர்க்கத்துக்கு சாதனமா இருக்கக்கூடியதான யஜ்யம் இருக்கு, அதுக்கு அலோகம்னு பேர். அதனால வேத லோக அலோகோ மர்த்தியேனா அமிர்த நீட்சதி. இவருக்கு மர்த்தியன்னு பேர் வச்சிருக்கேன். மர்த்தியன்னா மரணத்துக்கு தகுந்தவன், உகந்தவன். ஜாதஸ்யி துருவோ மிருத்தியு, பிறந்தானையானால் ஒரு நாளைக்கு போக வேண்டியதான். இவனுக்கு மரணம் என்கிறது ரெகுலர் தர்மமா இருக்கிறதுனால இவனுக்கு மர்த்தியன் மரண யோக்கியன். இவன் மர்த்தியனாக இருந்த போதிலும் அமிர்த நீட்சதி, அமிர்தத்தை அமிர்தத்துவத்தை மறுபடியும் மரணம் இல்லாதான ஒரு நிலையை அவன் ஈப்சதி, அதை விரும்புகிறார். இந்த விருப்பமானது மற்றவர்களுக்கு கிடையாது. மற்றவர்களுக்கு யாரு? பசுபக்ஷாதிகளுக்கு அமிர்தமாகணும்னு ஒரு நிலை கிடையாது. அதே போல தேவாதிகளுக்கெல்லாம் கிடையாது அமிர்தத்துவத்தை அடையணும். ஏன் அமிர்தத்துவம் கிடையாது அடையணுங்கிற ஆசை இல்லை, அவளுக்கு ஆசையே தோணாது. அந்த ஊர்ல வந்து எப்பொழுதுமே சுகம் இருக்கு. சுகம் இருக்கிறதுனால நமக்கு துக்கம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியும். மனுஷர்களுக்கு சுகமும் துக்கமும் ரெண்டு கலந்து கலந்து வந்த பொழுது அதோட துக்கம் வந்துட்டு இந்த துக்கத்தை போக்கிக் கொண்டு எப்பொழுதுமே சுகம் வரக்கூடியதான நிலை என்னது என்கிறது யோசனை பண்ணுகிறார். அதற்காக வேண்டியதான வசதிகள்லாம் பண்ணிக்கிறார். மனுஷிய லோகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு நிஜமாக சுகம் இருக்க என்று எப்பொழுதுமே சொல்ல முடியாது. சுகம் இருக்கிற காலத்திலேயே துக்கம் கலந்துவர். கையில காசு இல்லாத சமயத்துல உடம்பு சௌக்கியமா இருக்கு, காசு இல்லையே அனுபவிக்க முடியலையேன்னு அவசப்பட்டு இருக்கார். காசு வந்துடுறேன், தலைவலி கால்வலி முதுகுவலி மனசுல கவலை, எதையும் அனுபவிக்க முடியல. இவனுக்கு எப்பொழுதுமே ஒரு சுகத்தோட ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருக்கணும், அப்பத்தான் அவனுக்கு மனுஷிய பிறவின்னு பேர். உபாத்யாமேவ மனுஷ்ய லோகம், உபாத்யாம் ரெண்டு நின்று கலந்து வருது, இது அது சேர்ந்து வரும். ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒரு சுகமும் ஒரு துக்கமும் சேர்ந்து தான் டோட்டல் சுகமோ டோட்டல் துக்கமோ நமக்கு கிடையாது. நீங்க சௌக்கியமா இருக்கலாம், உங்களுக்கு சேர்ந்த வாழ்க்கை துக்கம் வரலாம். அவளுடைய கவலை உங்களுக்கு ஆத்துல டிவி கெட்டு போச்சுன்னு இவன் கவலைப்படுறான். கெட்டு போன என்னாச்சு, காசு கொடுக்கணும் ரிப்பேர் பண்றோம் சரியா போயிடுது, இன்னைக்கு புரோகிராம் போயிடுது பார்க்க முடியலையே பார்க்கப்பட்ட எல்லாமே நன்னா இருக்கு இருந்தாலே இருக்காது. ஆகையால் என்ன ஆயிடுதுனர், அவனோ அவனுக்கு சம்பந்தமான ஜட பதார்த்தங்களோ அவனுக்கு சம்பந்தமான பற்ற பதார்த்தங்களோ அவைகளுக்கு ஏதோ ஒரு கவலை வந்தாலும் அந்த கவலை இவனைத்தான் பார்க்கறது. அப்படி அந்த புருஷனுக்கு மட்டும் சுகதுக்கங்கள் கலந்திருக்கு. ஆகையால் தான் அவன் எண்ணிக்கையாக அவனுக்கு வைராக்கியம் வர்றதுக்கு கொஞ்சமாவது ஒரு சான்ஸ் இருக்கு. மற்ற பிராணிகளுக்கு வைராக்கியம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா கீழே இருக்கிற பிராணிக்கு சுகம்னா என்னதுன்னு தெரியாது. மேல இருக்கக்கூடியதான தேவலோகாதிகளுக்குள்ள துக்கம்னா என்ன தெரியும். அவளுக்கு துக்கம் எண்ணிக்கை வருது, அன்னைக்கு அந்த பதவியிலிருந்து கீழே இறங்கிடுவா, அவ்வளவுதான் விவகாரம் முடிக்க. இந்த சுகமோ துக்கமோ கலந்து கலந்து இருக்கிறதுங்கிறது மனுஷிய பிறவியில மட்டும். ஆகையால் வைராக்கியம் இவருக்குத்தான் வரும். ஆகையால் தான் இவன் அமிர்த நீட்சதி. அமிர்த மந்திரம் அமிர்த மகனம் ஏன் பண்ணினா, அது அமிர்த மகனம் பண்றது அவளுக்கு பதவி போன பிறகு மனுஷியால ஆயிட்டா அப்போது மறுபடியும் கேட்டா. தேவதைகளுக்கெல்லாம் ராட்சதால் மேல வந்ததுனால அவளுக்கு தேவத்துவம் போய் சாதாரண பிராணிகள் ஆன பிறகு அவ மறுபடியும் பகவான பிரார்த்தனை பண்ணும் பொழுது தாங்கள் பண்ண வேண்டியது இது என்று சொல்லி அதற்கு அமிர்த மகனம் பண்ணி எப்படி பண்ணினான். தேவலோகத்திலே தேவதைகளா இருக்கும் பொழுது பண்ணலாவா, அவெல்லாம் அந்த இறங்கி வந்த பிறகுதான் பண்ணினான். ஆகையால் லோகத்துல எப்பொழுதுமே மனுஷிய பிறவியில்தான் சுகதுக்கமும் கலந்து கலந்து இருக்கும். மற்ற பிறவிகளில் சுகதுக்கமும் கலந்து இல்லை, துக்கம் வந்த சமயத்தில் தான் அவளை கட்டப்படுறான். மீதி சமயத்துல சுகஸ்வரூபமாகவே இருந்துட்டு சுகஸ்வரூபமா இருக்கிறதுனால வைராக்கியம் இல்லை, வைராக்கியம் இல்லாததுனால அமிர்தத்துவத்தை ஆசைப்படுறதில்லை. மர்த்தியேன அமிர்த நீட்சதி ஏவம் சம்பன்னஹா, இப்படி இவன் கர்ம ஞான காரணமான வைராக்கியாதிகளோடு கூடியிருக்கிறார். அதை இதரேஷாம், ஆனா இப்படி ஆயிடுது மற்றவர்களுக்கு என்ன இதரேஷாம் பசூனாம், அவளுக்கெல்லாம் என்ன பேருனார் பசூனு. அசனாயா பிபாசாயே பிபாசே ஏவ அபிஞானம், எல்லா பிராணிகளுக்கும் என்ன சுவாமின்னார், அசனாயா பிபாசேயேவ அபிஞானம். அசனாயா பசி பிபாசா தாஸ், இத ரெண்டு தவிர வேற ஞானமே கிடையாது. அது சேர்த்து வச்சுக்கிறோம் அது இதுன்னு சொல்றது பார்த்தல எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மனுஷனுக்கு தான் இந்த ஞானம். நமக்கு காசு சம்பாதிக்கிற காலத்திலேயே காசு எப்பொழுதும் இருக்கணுமே, மரணாந்தம் இருக்கணுமே, அந்த காசுடைய வேல்யூ குறையாம இருக்கணுமே, எப்பொழுதும் பர்ச்சேசிங் பவர் உண்டாக இருக்கணுமே அப்படின்னு இவன் படுறான். திண்டாடுறா அந்த ப்ராசஸ்ல இருக்கிறதே விட்டுக்கிறான். நிறைய நிறைய அவஸ்தைகளை இவன் தான் அனுபவிக்கிறான். தவிர மற்ற பிராணிகளுக்கு இருக்கிற அறிவானது ஒரே அறிவுத்தார் சசிதாகம், அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அத இதரே காம் பதூனாம் அசனாயாபி பாசே ஏவ அபிஜானம் இது ஸ்ருத்யந்தர தர்சனாது அப்படின்னு வேதமே சொல்றது. ஆகையால் மனுஷனுக்குத்தான் கர்ம ஜானத்தில அதிகாரம், மற்ற எந்த பிராணிகளுக்கும் இல்லை அப்படின்னு வேதமே சொல்லிட்டு. சஹ சகி புருஷா அந்த மனிதனானவன் இக வித்யா இங்க அறிவினால் ஆந்தரதனம் பிரம்ம சங்கராமயிதும் இஷ்ட ஆந்தரதனமாக தனக்குள்ள இருக்கக்கூடியதான பிரம்மத்தை அடைவதற்கு ஆசைப்படுகிறார். தஸ்யக அவனுக்கோ என்றால் பாஹ்ய ஆகார விசேஷ அனாத்மசு, பாஹ்ய ஆகார விசேஷேஷு இந்த நம்ம சரீரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடியதான அனாத்மசு ஆத்மபாவிதா புத்தி, இந்த அனாத்மாக்கள்ல நான் தான் என்று நினைக்கக்கூடியதான அறிவு இருக்க பார்த்தேன, அதை அனாலந்திய விசேஷம் தந்தது. மற்ற விசேஷங்களை எதையும் பிடித்துக் கொள்ளாமல் சகசா ஆந்தரதம பிரத்யேகாத்ம விஷய நிராலம்பனாக கற்கும் அசக்கியா. என் வீடை நானுங்கிறான், காரை நானுங்கிறான், வஸ்திரத்தை நானுங்கிறான், சட்டையை போட்டுன்னு சட்டையை நானுங்கிறான், இவனுக்கு வெளியில் இருக்கிற பதார்த்தங்கள்ல எல்லாத்திலையும் நான் நான்கிற ஒரு அறிவு வந்துடும். இந்த நானினக்கூடியதான அறிவை மாத்தி சரீரத்துக்குள்ள இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா தான்பா நிஜமான நான் அப்படின்னு இவனுக்கு சொல்லணும். இவருக்கு இவனுக்கு காட்டி கொடுக்கணும்னா இவன் தான் அங்கேயே இருக்கானே, இந்த பக்கம் திருப்பி பார்க்க மாட்டேங்கிறானே. அப்ப அவனுடைய புத்தியை கொஞ்சம் திருப்பணும். அனாத்மச ஆத்மபாவிதா புத்தி, அனாத்மாக்கள்ல நான் தான் எனக்கூடியதான நினைப்பானது அனாரம்பிய விசேஷம் கிஞ்சிட்டு காஞ்சிட்டு ஏதோ ஒரு விசேஷத்தை பிடித்துக் கொள்ளாமல் சகசா அந்தரதம பிரத்யேகாத்ம விஷயா வேகமாக தன் சரீரத்துக்குள்ள ஆந்தரதமாக இருக்கக்கூடியதான பிரத்யேகாத்மாவை பார்க்கும்படி நிராலம்பனாக வெளியில் இருக்கிற பொருளை பிடித்துக் கொள்ளாமல் பிரத்யேகாத்மாவை பாரு என்று சொல்றது கர்த்தும் அசக்கியா, அது செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக. திருஷ்ட சரீர ஆத்ம சாமானிய கல்பனையா, கண்ணுக்கு தெரியக்கூடியதான இந்த சரீரத்தையே ஒரு சாமான்யமாக கல்பித்து சாகாக்கிர சந்திர தர்சனவது, சந்திரனை காமிக்கிறோம், சந்திரனை காமிக்கிறதுக்கு என்ன பண்றா அம்மா, இதோ இந்த கலையபாருங்கிற கலையை பார்த்தா கலைக்கு கொள்ளல இருக்கக்கூடியதான சந்திரன் தானா தெரியும். சந்திரனை காமிக்க வேண்டியதான சந்தர்ப்பத்தில் சந்திரன் எங்க இருக்காரோ அந்த கலையை காமிச்சதுன்னா அந்த கலையை விட்டுவிட்டு சந்திரனை பிடிச்சுக்கிறா போல பையன். சாகாக்கிர சந்திர தர்சனவது, தலைநுனியில இருக்கக்கூடியதான சந்திரனை காண்பிக்கிற மாதிரி. தலைநுனியில இருக்கான்னா இந்த கலைக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தமே இல்லை. சந்திரன் எங்கேயோ ஆகாசத்தில் இருக்காரு, கலை எங்கேயோ கிட்ட இருக்கு. ஆனா கலையை காமிச்சதுமே கலை வழியாக சந்திரனை பார்த்துட்டான். அதே விதமாகத்தான் இந்த பிரக்கிரியை ஒண்ணு பண்ணினாமையானால் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் காமிக்கோமையானால் வெளிநோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு உள்நோக்கி பார்க்க தொடங்கி உள்ள இருக்கிற ஆத்மாவை கிரகிக்கிறான். அதற்கான சாகாக்கிர சந்திர தர்சனவது அந்த பிரவேசன்னா, அங்கே சாகாக்கிர சந்திர தர்சனத்துல பகி பிரவேசம் கலை கிட்ட இருக்கு, கிட்ட இருக்கிற கலை வழியாக எட்டி இருக்கிற சந்திரனை பார்க்கும்படி பண்றது. இங்க என்ன பண்றது, இந்த வெளியில் இருக்கக்கூடியதான சரீரத்தை காண்பித்து இதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவை பாரும் அப்படிங்கிறது. சாகாக்கிர சந்திர தர்சனவது அந்த பிரவேசயன் ஆஹா, உள்ளே இவனை நுழைய விடுகிறார். இவனுடைய பார்வையை உள்நோக்கி போகும்படி பண்ணுகிறார். இதுவரைக்கும் இவனுடைய பார்வை எங்க இருந்தது? வீடு, பசு, பட்சியாதிகள், தன்னுடைய குடும்பம், பசங்கள், அதே போல ஜட பதார்த்தங்கள், இவைகளில்தான் இவனுடைய அபிப்பிராயம் இருந்தது. அதை மாற்றி தன்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மாவை காண்பிக்க, இவனோ வெளி பதார்த்தங்களிலையும் மிகவும் ஆசை கொண்டிருக்க, இவனுடைய புத்தியை வேகமாக உள்நோக்கி அனுப்ப முடியாது, செலுத்த முடியாது. அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியாக, ஒரு சாதனம், ஒரு யுக்தியை வைத்துக் கொண்டு சந்திரனை காண்பிக்கிறதுக்கு கிளையை காண்பிக்கிறா போல, ஆத்மாவை காண்பிக்கிறதுக்கு பதிலாக சரீராதிகளை, அன்னமய கோஷாதிகளை சுருதி சொல்லுகிறது. இப்படி சொன்னமையானால் அதன் வழியாக அதை அடையலாம். அப்படிங்கிற சத்தியேதமேவ சத்திய புருஷத்திய, அந்த மனிதனுக்கு அன்னரசமயத்திய, அன்னரசமயமான அன்னரச விகாரம், அன்னரசத்தினுடைய பரிணாமம், அன்னரசத்தினுடைய ஒரு மாறுதல். அன்னரசமானது அப்பாவுக்கு கொண்டதான அன்னரசம் வீரியமாய், அந்த வீரியமான சரீரமாய், இந்த சரீரம் இப்படி இருக்கு. இதமே வசிரப்பிரசித்தம், அந்த பட்சி மாதிரி இருக்கிற மனுஷனுக்கு இதமே வசிர, நம்ம தலைத்தான் தலை. பிராணமயாதி அசிரசாம் சிரஸ்வ தர்சனாத் இஹாபி தற்சங்கோமாகூ, மேல போய் அடுத்த வழியிலிருந்து பிராணமய கோஷம், மனோமய கோஷம்னு சொல்லும். பிராணமய கோஷத்துக்கு தலை எங்க இருக்கு, மனோமய கோஷத்துக்கு தலை எங்க இருக்கு? ஒண்ணும் இல்லைங்க. அப்ப இது என்ன சொல்றது? இதே மாதிரி அதுவும் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சிருந்தோம்னா இங்க நிஜமான தலையே இது தலை இல்லை சார் சொல்லுவல. இப்ப நமக்கு இருக்கிற தலை நிஜமான தலை. இதே மாதிரி மனோமய கோஷமா பிராணமய கோஷமா இதற்குள்ள இருக்கிறது, இதே ஷேப்ல இருக்கு. ஜலத்துக்கு ஷேப் உண்டோ? இல்ல. ஆனா ஒரு டம்ளர்ல போட்டீங்கன்னா டம்ளருக்கு என்ன ஷேப்போ அந்த ஷேப். அதே விதமா பிராணன், மனசு, இவை விஞ்ஞானம், இவைகளுக்கு ஷேப் இல்லை. இருந்தாலும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால அதுக்கும் இதே ஷேப் இருக்கு. அதை சொல்றதுக்காக இங்க மட்டும் முக்கியமாக இதே சிரசு பிராணமயாதி அசிரசார், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இவைகளுக்கெல்லாம் கை காலம் இல்லை. சிரஸ்வ தர்சனாது அதுக்கும் தலையன்னு மேல சொல்றதுனால இஹாபி தற்பிரசங்க, இங்கேயும் ஏதோ வெறுது சிறுசு இல்லாத சிறுசுன்னு சொல்ல போறாரோ என்னமோ என்ற அபிப்பிராயம் வேண்டாம் என்று இதமேவ சிறுச்சதே. இதோ பிரத்யட்சமாக தெரியுது, இந்த கலத்தான் அன்னமய கோஷத்தினுடைய கலை அப்படிங்கிறது. ஏவம் பஷாதிசயோஜனா, அதே மாதிரியே நம்ம கைய ஒரு ரெக்கையாக நினைச்சுங்கோ, இந்த கையை இந்த ரெக்கையா நினைச்சுக்கோ. அயம் தட்சிணோ பாஹு, இதோ இந்த வலது கை இருக்கிறத இது பூர்வாபிமுகத்திய தட்சிணப்பட்ட, பூர்வாபிமுகத்திய கிழக்கு நோக்கி நின்று கொண்டிருக்கிறவனுக்கு, ஒருத்தன் கிழக்கு நோக்கி நின்று கொண்டானால் அவனுடைய தலையானது தலை, அவனுடைய வலது கையானது பட்சிக்கு வலது ரெக்கை, இடது கையானது இடது ரெக்கை. ஏவம் சவியோ பாஹு உத்தரப்பட்ட அயம் மத்தியமோ தேகபாக, இந்த நடுவுல கழுத்திலிருந்து கட்டி பரியந்தம் இருக்கிற தேகபாகம், நடுவில் இருக்கிற தேகபாகம் இருக்க ஆத்மா அங்காராம், எல்லா சரீரத்துக்கும் ஆத்மா நடுவாகம். மத்தியம் கேட்டாம் அங்கானாம் ஆத்மா, அங்கானாம் மத்தியபாக, தலையிலிருந்து ஆரம்பித்து கால் பரியந்தம் இருக்கக்கூடியதான எல்லா பாகங்களுக்கும் சென்டர் போர்ஷன்னது கழுத்திலிருந்து நாடி பரியந்தம் இருக்கிற பாகம். இதமேவ நாதே, இதமேவ பிறகு நாவேகே அதஸ்தன அதஸ்தாத்யதந்தம், நாபிக்கு கீழே இருக்கக்கூடியதான ஒரு பாகம் இருக்கிறதுல இது தத் புச்சம், அது புச்சம் மாதிரி வச்சுங்கோ. பிரதிஷ்டா பிரதிதிஷ்டதி அனயா விதி பிரதிஷ்டா, இதனாலத்தான் இந்த சரீரமானது நிற்கிறது. ஆகையால் நம்ம சரீரம் நிற்கணும்னு சொன்னா கீழே இருக்கிற பாகமானது, நாபிக்கு கீழே இருக்கிற பாகம் பிரதிஷ்டமாக இருக்கணும், அதனால்தான் நிற்க முடியும். பிரதிஷ்டா பிரதிதிஷ்டதி அனயா விதி பிரதிஷ்டா புச்சமிவ புச்சம், அதோ லம்பன சாமான்யாது கீழே தொங்கிண்டே இருக்கிறதுனால இது புச்சம்னு சொன்னார். யதா கோ புச்சம், பதுவுக்கு பால் எப்படி தொங்கறதோ அப்படி மனுஷனுக்கு கட்டி தரையன்னு வச்சுன்னா நீதி பாகமானது தொங்கிண்டே இருக்கு, அதனால அதுக்கு அது புச்சம்னு பேரு. ஏதது ஏவம் இப்படி ஏதத் பிரகிருத்யா, இதை வச்சு உத்தரேஷாம் பிராணமயாதீதாம், ரூபத்துவ சித்தி. இதை வைத்துக் கொண்டுத்தான் மேல இருக்கக்கூடியதான பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இதுவும் ஒரு பட்சி மாதிரி கவனிங்கோங்கிறது. மூஷா நிஷித்த திருத தாம்ராதி பிரதிமாவது, அச்சுல வச்சதான மூஷான்னு அச்சு வார்ப்பு, அந்த அச்சுல வச்சு அது இந்த பிள்ளையாரெல்லாம் எடுக்கிற பருந்த, இந்த பிள்ளையார் கவிதை அன்னைக்கு அவன் ஒரு அச்சு தயார் பண்ணி வச்சிருக்கான், அவர் டை, அதை வச்சு மண்ணை அடிக்கிறான், அடிச்சு அப்படியே எடுக்கிறான், எடுத்ததுமே அதே மாதிரி ஷேப் வரும். அதே விதமாகத்தான் இந்த சரீரம், சரீரத்துக்குள்ள ஒரு சரீரம், சரீரத்துக்குள்ள ஒரு சரீரம், அது மாதிரி ரயில் எடுத்த மாதிரி இந்த காணிகள் பிளானின் பொம்மை அவனு வச்சிருக்க பாருங்க, அங்கெல்லாம் வைக்கிறோம், அம்மா அப்பா, அப்பா கொள்ள அம்மா, அம்மா அதுக்குள்ள ஒரு பையன், அதுக்குள்ள ஒரு பொண்ணு அப்படின்னு மரத்துல ஒவ்வொன்றும் பாதி பாதியா இருக்கு, அதுக்குள்ள சின்ன சின்னதா வருது பத்தில, அதே மாதிரி மூசா நிஷித்தா, மூசானா வார்த்து டை, நிஷித்தா அதுல விட்டதானா திருத தாமிராதிபத்து, பழுத்த காற்றுன செப்பு மாதிரி பிரதிமாவது, அந்த பொம்மை மாதிரி. ஆகையால் பழைய நாள்லயே இந்த செப்பு பொம்மை எல்லாம் பண்றதுக்காக இது போல டை இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆச்சாரியனுடைய காலத்திலேயே இப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. இப்ப நம்ம பிள்ளையாரை பார்க்கறது ரொம்ப நன்னா பார்த்துட்டே இருக்கும். தத்யேஷ ஸ்லோகோ பவதி, இந்த விஷயத்தில் இந்த ஸ்லோகம் மந்திரம் இருக்கு. தத்தின் அர்த்தே, இந்த அர்த்தத்தில் இந்த அர்த்தம்னா பிராமணோக்தே அர்த்தே, இந்த பிராமணத்துல சொன்னதான அர்த்தத்தில் அன்னமய ஆத்ம பிரகாசக, அன்னமய ஆத்மாவை சொல்லக்கூடியதான ஏக ஸ்லோக, இந்த ஸ்லோகம் ஸ்லோகான மந்திரோ பவதி, இந்த மந்திரமானது இருக்கு அப்படின்னு மேலவை சொல்றது. இப்படி முதல் அனுபவத்தை பார்த்து ரெண்டாவது அனுபவம் அன்னாத்வை பிரதா பிரதா என்று அன்னூத்தூத்தே அப்படின்னு ரெண்டாவது அனுபவம் இது.